இயேசு பரமேறிய போது இரண்டு தேவதூதர்கள் சீஷர்களிடம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறதான அந்த மாபெரும் நாளுக்காக கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த நாளில் பங்கு கொள்வார்கள். ஏற்கனவே மரித்தவர்கள் அவரோடு கூட வருவார்கள். பின்பு இன்னும் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். பாடம் 35. மறுபடியும் வருகிறார். யோவான் 14 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு தாம் மீண்டும் வரப்போகிறதை பற்றி அடிக்கடி பேசினார். ஆனால் அவர் மறிப்பதற்கு முந்தைய இரவில் பேசியதை விட தெளிவாக வேறு ஒருபோதும் பேசியதில்லை. அது எல்லாமே தவறாக போவது போல தோன்றியதோர் ராபோஜனமாகும். கடைசி ராபோஜனத்தின் சம்பவத்தை நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால், இன்றைய நமது போராட்டங்களுக்கெல்லாம் இயேசுவின் வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கண்டுபிடிப்போம். அந்த மாலை வேளையின் முற்பகுதியிலேயே இயேசு பந்தியில் இருப்போர்களுள் யாரோ ஒருவர் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறார் என்று சொன்னதன் மூலம் தமது நண்பர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அவர்கள், ஆண்டவரே, நானோ என்று ஒருவருக்கொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். யாருமே, ஆண்டவரே, அது யூதாசோ என்று கேட்கவில்லை. அவர் மிக மிக நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரியவராயிருந்தார். யூதாசை அவர்கள் பணத்துக்கே பொறுப்பாளராக நியமித்திருந்தார்களே. நீங்கள் ஒரு நபரை நம்பாத பட்சத்தில் அவரிடம் உங்கள் பணத்தை கொடுப்பதில்லை. இயேசுவுக்கு அடுத்து அமர்ந்திருந்த யோவான் அவர் யாரை பற்றி பேசுகிறார் என்று அவரிடம் கேட்டார். அதற்கு இயேசு, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொன்னார். சொன்ன பின்பு அந்த துணிக்கையை தோய்த்து யூதாஸுக்கு கொடுத்தார். இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவரது மனதில் இறுதி தீர்மானம் செய்யப்பட்டது. யோவான் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று நமக்கு கூறுகிறார். நிகழ்வுகளின் வரிசைப்படுத்தலை கவனியுங்கள். சாத்தான் தனது கிரியைகளுக்காக பூரணமாய் திறந்துவிடப்பட்டிருந்த ஒரு மனதிற்குள் புகுந்தான். அதன் பின்பு யூதாஸ் புறப்பட்டு போனான். யோவான் அப்பொழுது ராக்காலமாயிருந்தது என்று சொல்லுகிறார். இன்னும் மோசமான செய்திகள் வர இருந்தன. இயேசு, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொன்னார். கிறிஸ்துவை பின்பற்றி செல்வதற்காக சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் அவரையே சார்ந்திருந்தார்கள். இப்பொழுதோ 3 ஆண்டுகளை கடந்திருந்த நிலையில் அவர் இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே தாம் அவர்களோடு இருக்கப் போவதாக அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார். இந்த உலகிலேயே உங்களுக்கு மிகவும் முக்கியமானவராகிய ஒரு நபர் இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே உங்களோடு இருப்பார் என்று கூறப்படுவது ஒரு மனிதரால் தாங்கிக் கொள்ளவே முடியாத மிகவும் கடினமான அனுபவங்களுக்குள் ஒன்றாகும். கடைசி ராபோஜனத்தில் சீஷர்கள் சந்தித்தது இதைத்தான். இயேசுவிடமிருந்து பிரிக்கப்படுவதை நினைத்து பார்ப்பதற்கே பேதுருவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் உடனே இயேசுக்காக தனது ஜீவனை ஒப்புக்கொடுக்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். ஆனால் இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்வளவு மோசமான செய்திகளை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் சீஷர்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரே நாள் மாலையில் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் இரட்சகரை காட்டி கொடுப்பார், இயேசு தாமே அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விடுவார், மற்றும் அவரது முன்னணி சீஷர் தனது விசுவாசத்தை மறுதளித்து போவார் என்பதான காரியங்களை அவர்கள் அறிய நேர்ந்தது. அதற்கடுத்து இயேசு சொன்னது, நிச்சயமாக நிலை குலைய வைப்பதாக தோன்றியிருக்க வேண்டும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நிகழ்ந்திருக்கக்கூடிய அனைத்தின் அடிப்படையிலும் பார்க்கும்போது இயேசு இதை சொல்வது எப்படி சாத்தியமாகும்? ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக சபை கூடி வந்திருக்கும் ஒரு கூடுகையை கற்பனை செய்து பாருங்கள். நிர்வாக குழுவின் தலைவர் கூட்டத்தை ஜெபத்துடன் தொடங்கிய பின் மூன்று முக்கியமான அறிவிப்புகளை அவர் செய்ய வேண்டியிருப்பதாக கூறுகிறார். முதலாவது, இன்னும் ஒரு சில நாட்களில் நமது தலைமை போதகர் இங்கிருந்து செல்லவிருக்கிறார் என்பதை வருத்தத்துடன் நான் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, சபையின் பொருளாளர் தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த நிலையில் அவர் பணத்தை என்ன செய்தார் என்பது பற்றி நமக்கு உறுதியான தகவல்கள் இல்லை. மூன்றாவது, நமது மூத்த மூப்பர் தனது விசுவாசத்தை மறுதளித்திருக்கிறார். மேலும் அவர் இனிமேல் சபையுடன் இணைந்திருக்க விரும்பவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த பயங்கரமான செய்திகள் அடங்கிய மூன்று அறிவிப்புகளால் சபையானது துக்கத்துக்குள்ளாகியது. ஆனாலும் தலைவர் தொடர்ந்து, உங்களில் சிலருக்கு கேள்விகள் எழும்பலாம் என்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பும் முதலாவது விஷயம் என்னவெனில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். யூதா செய்ததைப் போல யாராவது உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் முன்மாதிரியாக கருதி பார்த்து கொண்டு வந்த ஒரு தலைவர் பேதுருவை போல பலவீனம் உள்ளவராக காணப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் யாரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டு வந்திருக்கிறீர்களோ அந்த நபர் உங்களுடன் இனிமேல் இல்லை என்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்? இவற்றுக்கான பதில் இயேசுவின் வார்த்தைகளில் அடங்கியுள்ளது. இயேசு அந்த அறையை சுற்றிலும் பார்த்து தமது கண்களால் தமது சீஷர்களின் ஆத்மாக்களை உற்று பார்த்தார். அவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். இயேசு அவர்களிடம் குருட்டாட்டத்தனமானதொரு விசுவாசத்துக்கு தயாராகும்படி எல்லாம் சொல்லவில்லை. அவர், தற்போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது இதுதான், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். சீஷர்கள் அவரது அற்புதங்களை கண்டார்கள், அவரது வார்த்தைகளை கேட்டார்கள், அவரோடு கூட 3 ஆண்டுகள் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து என்னவெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவற்றின் மேல் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. இந்த மாபெரும் இருளின் தருணத்தில் கிறிஸ்து வெளிச்சத்தில் அவர்களுக்கு போதித்தவற்றை விசுவாசிக்கும்படியாக அவர்களை அழைத்தார். தம் மீது விசுவாசம் வைத்திருப்பதை செயல்படுத்துமாறு அவர்களை அழைத்த பின்னர் இயேசு எதிர்காலத்தை பற்றி அவர்களிடம் பேசி, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றார். இது பல்வேறு குடும்ப உறவுகள் கொண்டதொரு மாபெரும் குடும்பம் பிதாவின் வீட்டில் ஒன்றாக வசிப்பதை குறிக்கிறது. தமது பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருப்பதை பற்றி இயேசு இங்கே பேசுவதில் ஒரு விசேஷித்த வேடிக்கையான முரண்பாடு அமைந்துள்ளது. இயேசு பிறந்தபோது பெத்லகேமில் அவருக்கு இடமே இல்லை. சத்திரக்காரருக்கு சிறியதொரு வீடு இருந்தது. அதன் எல்லா அறைகளும் ஏற்கனவே நிரம்பிவிட்டன. அதன் விளைவாக, இப்பொழுது கவலைப்படாதிருங்கள், நான் உங்களது இடத்திற்கு வந்தபோது இருந்ததைப் போல நீங்கள் எல்லாரும் என் வீட்டிற்கு வரும்போது இராது. பெத்லகேமை போல அது மிகுந்த கூட்டமும் நெருக்கடியுமாய் உங்களுக்கு இருக்காது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன என்று இயேசு தமது நண்பர்களிடத்தில் கூறிய போது அவரது முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுவதை நம்மால் தவிர்க்க முடிவதில்லை. அந்த மாலை பொழுதின் பிற்பகுதியில் இயேசு, ஒருவனில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொன்னபோது அவர் வீட்டை பற்றி மீண்டும் பேசினார். உண்மையாகவே இயேசு, நாங்கள் அவனோடே தங்குவோம் என்று சொன்னார். தேவன் தாம் திரும்பி வரும் வரை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடன் தங்கியிருப்பார் என்றும், அதன் பின்பு நாம் அவருடன் தங்கியிருப்போம் என்றும் இயேசு நமக்கு கூறுகிறார். ஒரு நாள் நீங்கள் தேவனோடு கூட சென்று வாசமாயிருக்க போகிற காலம் வரையில் அவர் உங்களோடே கூட வந்து வாசமாயிருப்பார். இயேசுவின் சீஷர்களுடைய வருங்கால இல்லம் நிச்சயமானதொன்றாகும். இயேசுவின் ஒளிவு மறைவில்லாத பேச்சை கவனியுங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சீஷர்களின் எதிர்காலம் எவ்விதத்திலாவது நிச்சயமற்றதாய் இருந்திருந்தால் இயேசு அதையும் சொல்லியிருப்பார். ஆனால் பரலோகத்தில் அவர்களது எதிர்காலம் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்த காரணத்துக்காகவே அவர்கள் கலக்கம் அடையவில்லை. பிதாவின் வீட்டை குறித்து விவரித்த பின்னர் தமது சீஷர்கள் எப்படி அங்கே போவார்கள் என்று விளக்கினார். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நமது வருகைக்காக பரலோகத்தை ஆயத்தம் செய்வதில் இயேசு ஓய்வின்றி 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்து ஒரு வார்த்தையினாலே இந்த உலகம் முழுவதையும் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கினார். ஒரே ஒரு கட்டளையினால் விசுவாசிகளுக்காக பரலோகத்தை ஆயத்தமாக்க அவரால் முடியும். இயேசு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னபோது அவர் போவதால் அந்த ஸ்தலம் ஆயத்த பண்ணப்படும் என்ற அர்த்தத்தில் தான் சொன்னார். கிறிஸ்து தமது மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதலின் மூலமாக விசுவாசிப்போர் யாவருக்கும் பிதாவினுடைய வீட்டின் மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கான வழியை திறந்துவிட்டார். அவரது மரணமும் உயிர்த்தெழுதலும் அந்த ஸ்தலத்தை ஆயத்தமாக்கி விசுவாசிப்போர் யாவருக்கும் சேர்த்து மொத்தமான முன்பதிவு செய்துவிட்டன. இந்த காரணமாகவே இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இயேசு நான் இந்த மரணத்தின் வேதனையினூடாக கடந்து சென்று அதன் பின்பு 3 நாளில் உயிரோடு எழுந்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறி சென்ற பின் நான் நிச்சயமாகவே உங்களை அங்கே கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னார். நீங்கள் ஒரு விலையேற பெற்ற மோதிரத்திற்காக உங்களது ஆயுட்கால சேமிப்பையும் செலவு செய்ய வேண்டியிருந்தால் காசோலையை எழுதி கொடுத்துவிட்டு மோதிரத்தையும் விலக்கி வாங்கிவிட்டு அதன் பின்பு அந்த மோதிரத்தை பணம் செலுத்திய மேஜையின் மேலேயே விட்டுவிட்டு வந்து விடுவீர்கள் என்பது யோசித்து கூட பார்க்க முடியாத ஒன்று. விலையை செலுத்திவிட்ட நிலையில் அந்த மோதிரம் உங்களது பொக்கிஷமாகும். அதை நீங்கள் உங்களது இல்லத்திற்கு கொண்டு வருவீர்கள். இதனால்தான் இயேசு தம் சீஷர்களிடம் அவர்கள் இருதயம் கலங்கக்கூடாது என்றும் மாறாக தம்மிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும் என்றும் கூறினார். அவர்கள் யூதாஸ் வெளியேறுவதை பார்த்து விட்டார்கள். அவர்கள் பேதுரு தவறிவிடுவார் என்பதை கேட்டுவிட்டார்கள். மேலும் இயேசு அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார் என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டது. அவர்களது உலகமே புரண்டு விழுந்து விட்டதை போல் அவர்களுக்கு காணப்பட்டது. ஆனாலும் அப்படியாகவில்லை. இயேசு அவர்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போய்கொண்டிருந்தார். ஆகவே அவர்களையெல்லாம் அவர் தமது வீட்டிற்கு கொண்டு வருவார் என்பதை குறித்து அவர்கள் நிச்சயத்தோடு இருக்க முடிந்தது. பரலோகத்தை குறித்த மகிமையான எதிர்பார்ப்பு கண் காணாத தொலைவில் இருப்பதாக தோன்றலாம். ஆனால் நமது அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளுக்கிடையே நம்மை நிலைநிறுத்த அந்த வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. போதகர் ஸ்மித் தங்களது குளியலறையை புதிதாக மறுவடிவமைத்த போது மரக்கட்டைகளும் வெளியில் தெரியும்படியாக காணப்பட்டன. மேலும் உட்புற கூரையில் புதிய விளக்குக்கான ஒரு துவாரமும் இருந்தது. அந்த இடம் புழக்கத்தில்தான் இருந்தது. ஆனாலும் எதுவுமே அது இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. தன்னுடைய மனைவி அவ்விடத்து நிலைமையை பார்த்தபோது அவர் ஒரு நிறைவு பெறாத வேலையை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் இதை போலவே அது எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை என்றும் அவர் அவருக்கு நினைவூட்டினார். அவர் உன் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவருடைய மனைவியிடம் சொன்னார். உலகத்தை மீட்கிறதான தேவனின் திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் முழுமையடையவில்லை. இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையும் பெரும்பாலும் ஒழுங்கற்ற குழப்பம் நிறைந்த ஒன்றாகவே காணப்படுகிறது. ஆனால் இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். நீங்கள் முடிக்கப்படாத ஒரு வேலையை காண்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். நீங்கள் இப்பொழுது காண்பது அது இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் முற்று பெறாத ஒரு வேலையை பார்க்கிறீர்கள். புது வாழ்வானது ஏற்கனவே உங்களில் தொடங்கியிருக்கிறது. ஆனால் நீங்கள் இன்னும் மாம்சத்தின் இழுபறியுடன் போராடுகிறீர்கள். நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்களோ அந்த நபராக இன்னும் நீங்கள் ஆகவில்லை. பேதுருவை போல நீங்கள் உங்களது தோல்விகளையும் வெற்றிகளையும் உடையவராயிருக்கிறீர்கள். ஆனால் அது எப்பொழுதும் இப்படியே இருக்கப் போவதில்லை. கிறிஸ்து வருகிறார். அவர் தோன்றும் போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்று தேவன் உண்டாக்கியிருக்கிறாரோ அதன் முழுமையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். இன்று கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மற்றும் நடைமுறைக்குரிய ஒரு சத்தியம் இயேசு மறுபடியும் வருகிறார் என்பதாகும். அழிவுக்கேதுவான செய்திகளை சந்திக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு நேரிடலாம். தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் எதிர்காலம் எப்படிதான் இருக்கும் என்றும் நீங்கள் யோசித்து குழம்பலாம். ஆனால் இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் என்று உங்களுக்கு கூறுகிறார். தம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கவும் தம்மை பற்றி அவர் வெளிப்படுத்தியவற்றின் மீது சார்ந்து கொள்ளவும் அவர் உங்களை அழைக்கிறார். உங்களிலும் இந்த உலகத்திலும் தேவனுடைய கிரியை இன்னும் முற்றுப்பெறாத ஒரு திட்டமாயிருக்கிறது. ஆனால் இயேசு மகிமையில் மறுபடியும் வரும்போது அது முழுமையாக்கப்படும்.